நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரசியல் அவியல்.
வணக்கம் யுஎஸ். நேற்று வந்து சட்டசபை கூடியிருக்கு. சட்டசபை கூடி எல்லாரும் பதவியேற்றிருக்காங்க, சபாநாயகரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க, தற்காலிக சபாநாயகரை தேர்ந்தெடுத்தாங்க. அது என்னங்க தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். தற்காலிக சபாநாயகர்னா என்னென்னா ப்ரோடெர்ம் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ப்ரோடெர்ம்ன்றது பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்ட். ப்ரோடெர்ம்ன்றது மீனிங் வந்து இங்கிலீஷில் ஃபார் த டைம் பீயிங், அதாவது இப்போ ஒரு இடைப்பட்ட காலத்துக்கான ஒரு சபாநாயகர் தான் அவர். அது வந்து நம்ம ஃப்ரெஞ்சு அரசாங்கத்திலேருந்து எடுக்கிறாங்க. ஃப்ரெஞ்சில் வந்து அவங்க அரசியலமைப்பு சட்டத்திலலாம் அது இல்லை, ஆனால் ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க ஒரு மரபாக, அதாவது ஒரு ப்ராக்டிஸாக வந்து அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. அதனால வந்து ப்ரோடெர்ம் ஸ்பீக்கர் இதை வந்து நம்மளும் வந்து அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். பார்லிமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இது நடக்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் அப்பயும் ஒரு ப்ரோடெர்ம் ஸ்பீக்கர் இருப்பார், அதுக்கப்புறம் தான் ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக சட்டசபைக்கு வந்து ப்ரோடெர்ம் ஸ்பீக்கராக திரு பிச்சாண்டி அவர்களை வந்து நியமித்தாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்னர், அதாவது ஆளுநர் தான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து மற்ற எம்எல்ஏக்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் தேர்தலை நடத்துகிறதும் அவர் தான். அதாவது இப்போ புது சபாநாயகர் தேர்ந்தெடுக்கணும்ல சட்டசபைக்கு, அந்த தேர்தலை நடத்துகிறதும் அவர் தான். இதுதான் இந்த ப்ரோடெர்ம் ஸ்பீக்கருடைய ஆஃபீஸ் பற்றியான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரோடெர்ம் ஸ்பீக்கருக்கு வந்து ஸ்பீக்கருக்கு ஈக்குவலான பவர்ஸ் இருக்குது, அதாவது சபாநாயகருக்கு ஈக்குவலான பவர்ஸ் இவருக்கு இருக்குது. இவர் வந்து ஒரு சில காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நீங்கள் கேட்கலாம், யார் ப்ரோடெர்ம் ஸ்பீக்கராக தேர்ந்தெடுப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சீனியர் மோஸ்ட் மெம்பர் அந்த மாதிரியான ஆட்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இது வந்து பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் ரொம்ப தெளிவாக இதை கடைபிடிச்சிட்டு வராங்க. ஆனால் பிற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மாநில தேர்தல்களில், மாநில சட்டசபைகளில் வந்து எல்லா டைமும் வந்து ரொம்ப ஒரு மூத்த நபரை வந்து அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது இல்லை, ரொம்ப சீனியர் மோஸ்ட் மெம்பரை. ஒரு சில இடங்களில் அவங்க யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க கட்சிகளே. ப்ரோடெர்ம் ஸ்பீக்கர் தான் வந்து இப்போ ப்ரோடெர்ம் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சட்டமன்றத்தில் வந்து இப்போ யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைன்ற டைமில் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளோர் டெஸ்ட்டை வந்து இன்னும் அரசாங்கம் அமையலை, அப்போ தான் சட்டமன்றம் கூடுதுன்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோடெர்ம் ஸ்பீக்கர் தான் வந்து அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டை நடத்துவார். ஸ்பீக்கரோடைய எலெக்ஷனை வந்து ப்ரோடெர்ம் ஸ்பீக்கர் தான் நடத்தி வைக்கிறார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் தான் வந்து பதவிக்கு வராரு. ஸ்பீக்கர் வந்து, அதாவது சபாநாயகர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவையோடைய நடுவர், அவர் தான் வந்து அவையை நடத்த போகிறாரு. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை, நம்மளுடைய சட்டமன்றத்தை அவர் தான் நடத்த போகிறார். அவர் வந்து ஒரு பாகுபாடு பார்க்காத ஒரு நடுநிலைவாதியாக இருக்கணும்னு ஒரு அந்த ஆஃபீஸுடைய கட்டாயம், அது வந்து அந்த அலுவலுடைய கட்டாயமாக ஆயிடுது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய சபாநாயகராக திரு அப்பாவு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். சபாநாயகருக்கு வந்து வானளாவிய அதிகாரங்கள் இருக்குது அப்படின்லாம் இதற்கு முன்னாடி இருந்த சபாநாயகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சபாநாயகருக்கு அப்படி என்னங்க பெரிய பவர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோடெர்ம் ஸ்பீக்கருக்கு இருந்து அதே ஃப்ளோர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற, அதாவது ஒரு அரசுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டை வந்து நடத்தக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஸ்பீக்கருக்கு வந்து இன்னும் ஒரு சில பவர்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஒரு சில மெம்பர்ஸை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கும் அவருக்கு பவர்ஸ் இருக்குது சட்டமன்றத்திலேருந்து. அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட எம்எல்ஏ பதவி போயிடும். அவங்க திரும்ப கண்டெஸ்ட் பண்ணி தான் உள்ளே வர முடியுமே தவிர, அதாவது தேர்தல் சந்தித்து தான் உள்ள லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ள எம்எல்ஏவாக வர முடியுமே தவிர அவங்களால திரும்ப வர முடியாது. ஸ்பீக்கர் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாருன்னு சொல்கிறேன். ஸ்பீக்கர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ லாஸ்ட் டென்யூரப்போ, அதாவது போன சட்டமன்றத்தப்போ பார்த்தீங்கன்னா 18 எம்எல்ஏக்களை வந்து சபாநாயகர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணார். அந்த மாதிரியான நபர்கள், அதாவது தங்களுடைய கட்சியை விட்டு அவங்க வேறு கட்சிக்கு தாவுறது இந்த மாதிரியான நேரங்களில் பார்த்திங்கன்னா சபாநாயகர் வந்து அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். எம்எல்ஏவாக இருக்கும் போதே வேறு கட்சிக்கு வந்து போகிறப்போ அவங்கள வந்து சபாநாயகர் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் வந்து ஒரு பில், அதாவது ஒரு சட்டமாக கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பில்லாக கொண்டு வருவாங்க. அதை வந்து சட்டம் வந்து எல்லாரும் வாக்களித்து தான் அது சட்டமாக மாறுது சட்டசபையில். ஆனால் அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பில்லாக கொண்டு வராங்க. அந்த பில்லாக வரப்போ அதை வந்து ஒரு மணி பில்லா இல்லை அது ஒரு ஆர்டினரி பில்லா அப்படின்றத வந்து முடிவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் முடிவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனை வந்து, அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அங்கே ஒரு இன்டர்பிரேட் பண்ணுறது, இதுதான் இப்படி தான் சொல்லியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு ஒரு ஃபைனலைசேஷனுக்கு வர்றது வந்து சபாநாயகர் தான் வராரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ஆர்டினரி பில், மணி பில் சொன்னேன், அதை பற்றி நான் பிற்காலத்தில் நம்ம வர எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக அதை பற்றி. அந்த ஆர்டினரி பில்லாக மணி பில்லான்றது வந்து இங்கே ஸ்டேட் அசம்பிளியை விட அது வந்து பார்லமெண்ட்டில் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம சபாநாயகர் தான் முடிவு பண்ணுறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துணை சபாநாயகர்னு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. துணை சபாநாயகர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து இப்போது ஒரு சில டைமில் வந்து சபாநாயகர் அவர்கள் அவைக்கு வர முடியல அந்த மாதிரியான டைமில், இல்லை அவர் வந்து வர வேறொரு வேலையாக போயிருக்காரு, இல்லை அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அந்த மாதிரியான டைமில் வந்து சபையை வந்து ப்ரிசைட் பண்ணுறதுக்கு, அதாவது ஹவுஸை வந்து சபாநாயகரோட பொறுப்புகளை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் நம்ம டெபுட்டி ஸ்பீக்கரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஹவுஸை வந்து ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர்ஸ் வந்து வழிநடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கமிட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க, அதாவது ஃபினான்ஸ் கமிட்டி, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டிலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்லிமெண்ட்லாம் போனீங்கன்னா டிஃபென்ஸ் கமிட்டி, இந்த மாதிரியான கமிட்டிகள்லாம் இருக்குது. இப்போ இந்த கமிட்டி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்களை நியமிக்கிற பொறுப்பு வந்து யாருதுன்னா ஸ்பீக்கர்து தான், சபாநாயகர்து தான். சபாநாயகர் தான் அங்கே இருக்க அந்த கமிட்டிஸ்க்கு மெம்பர்ஸ்லேருந்து தலைவர் வரைக்கும் எல்லாத்தையும் சபாநாயகர் தான் நியமிப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கமிட்டிஸ்க்கு வந்து சபாநாயகரே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து தலைவராக இருப்பார். அதாவது எப்படி சட்டசபையை வழி நடத்தி எடுத்துகிட்டு போகணும், இந்த கூட்டத்தொடர், அதாவது கூட்டத்தொடர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செஷன்ஸ்னு சொல்லுவாங்க, மான்சூன் செஷன் அந்த மாதிரியான செஷன் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம பிற்காலகட்டத்தில் அதை பற்றி இன்னும் நிறைய நம்ம டீப்பாக பார்க்கலாம். அந்த கூட்டத்தொடரை வந்து வழி நடத்துகிற ஒரு சபாநாயகராக தான் இருப்பார். இப்போ கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வர ஒரு ஒரு சட்டங்களை வந்து அங்கே அவங்க தாக்கல் பண்ணுறப்போ அதை பற்றியான விவாதங்கள் எல்லாம் நடத்துகிறது அதை ப்ரிசைட் பண்ணுறவர் பார்த்திங்கன்னா சபாநாயகராக தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போது சட்டசபை வந்து இந்த கூட்டத்தொடர், அதாவது செஷன் வந்து முடிகிறப்போ அதை வந்து அட்ஜர்ன் பண்ணுறவரும் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபாநாயகர் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு ஒரு அமளியாக ஆகிடுது, அதாவது ஒரே எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க சட்டசபைக்குள்ள ஒரு மாதிரியான நிலைமை இருக்குன்றப்போ சபாநாயகர் வந்து அதை வந்து அட்ஜர்ன் பண்ணலாம். அப்போது வந்து அட்ஜர்ன் மீன்ஸ் சபையை வந்து ஒத்தி வைக்கலாம், அவர் வந்து ஒத்தி வச்சுருவார். இப்போ வந்து அவ்வளோதான் சபை கிடையாது, இந்த மாதிரி அமளியில் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக ஓடுது அப்படின்ட்டு அவர் சபையை ஒத்தி வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா சபாநாயகருக்கு வந்து என்ன பதவி, என்ன பவர்ஸ் இருக்குன்னா சபையை நடத்த விடாமல் பண்ணுற மெம்பர்ஸை அந்த மாதிரியான ஆட்களை வந்து சபையை விட்டு வெளியே ஏற்றுறதுக்கு வந்து அவர் நினச்சா வந்து அங்கே இருக்க மார்ஷல்ஸ்னு இருப்பாங்க, அவங்க தான் வந்து சட்டசபையுடைய பாதுகாவலர்கள் மாதிரி, அவங்கள கூப்பிட்டு அவங்கள வெளியேற்ற சொல்கிற அதிகாரமும் வந்து சபாநாயகருக்கு இருக்குது. இதனால தான் சபாநாயகருக்கு வந்து ஒரு வானளாவிய அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சபாநாயகர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாம் ஒரு சட்டம் ஒரு பில்லாக வந்து அது லாவாக பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு வந்து அவரால் வந்து ஸ்டார்டிங்கில் அவரால் ஓட் பண்ண முடியாது. எப்போ அவரால் ஓட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பில் வந்து வந்துடுச்சு, அது லாவாக ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவல் நம்பர்ஸ் இருக்குது. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, 100 பேர் வந்துட்டு நாங்கள் அந்த லாவாக ஆகணும், அது வந்து ஒரு சட்டமாக பாஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு 100 பேர் வந்து இதில் பாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் வந்து சபாநாயகருடைய ஓட்டு தான் முக்கியமான விஷயத்தை பண்ணுது. அவர் தான் வந்து அந்த கேஸ்டிங் ஓட்டை அவரால் தான் அந்த இடத்துல போட முடியும். அவர் நினச்சா அந்த பில்லை பாஸ் பண்ணலாம், இல்லை பாஸ் பண்ண விடாமல் பண்ணலாம். அவர் தான் வந்து அதுக்கு வந்து எந்த பக்கம் அவர் ஓட் பண்ணுறாரோ அந்த பக்கம் தான் வந்து அந்த பில் பாஸ் ஆகும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. இப்போ சபாநாயகரே வந்து தூக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக பண்ணலாங்க. இப்போ சபாநாயகரை தூக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. 14 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், சபாநாயகர் மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரணும். அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தான வாக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் வந்து அதில் ப்ரிசைட் பண்ண மாட்டார். அதுக்கு தான் வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் இருக்கார், துணை சபாநாயகர். அவர் தான் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரிசைட் பண்ணி அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை அவர் தான் நடத்துவார். அதில் வந்து சபாநாயகர் வந்து சபாநாயகருக்கு எதிரான வாக்குகள் அதிகமாக வந்துடுச்சுன்னா சபாநாயகரை வந்து தூக்கிட்டு புது சபாநாயகரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இந்த வாட்டி தமிழக சட்டமன்றத்துடைய துணை சபாநாயகரை பார்த்திங்கன்னா திருப்பிச்சாண்டி அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டம் ஸ்பீக்கர், அதாவது தற்காலிக சபாநாயகராக அவர் தான் இருந்தார். அவரை வந்து கரெக்டாக வந்து துணை சபாநாயகராக அவரையே தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் சபாநாயகரை வந்து பார்த்திங்கன்னா இப்போது மற்ற எம்எல்ஏஸ் எம்பிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த இப்போ எலெக்ஷன் வரப்போ அவங்களுடைய பதவிகாலம் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி ஆகிடும். அவங்க வந்து பேருக்கு தான் எம்எல்ஏஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு பவர்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் அந்த அப்போ கூட புது எலெக்ஷன் நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, புது எலெக்ஷன் நடந்துடுச்சு, அடுத்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட அப்போலாம் வந்து உடனே அவன் பழைய எம்எல்ஏஸ் உடைய பதவி போடும், புது எம்எல்ஏஸ் வந்துடுவாங்க. ஆனால் அப்போ கூடங்க சபாநாயகர் தன்னுடைய பதவியில் தான் இருப்பார். அடுத்த அரசு வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் சட்டமன்றம் கூடுற முதல் நாள் முன்னாடி வரைக்கும் சபாநாயகருக்கு பவர்ஸ் இருக்குது, அவர் தான் வந்து சபாநாயகராக இருப்பார். அது வரைக்குமே எப்போ இடைக்கால சபாநாயகர் ப்ரோட்டம் ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் சபாநாயகராக இல்லாமல் போகிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து முதல் தொடர் நடக்குது, அதை வச்சு புது சபாநாயகரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆனால் இதே சபாநாயகரை எதிரான வாக்குகள் கம்மியாக வந்துடுச்சு, சபாநாயகருக்கு ஆதரவான வாக்குகள் தான் அதிகமாக வந்துச்சுன்னா சபாநாயகர் மீண்டும் தொடர்வார், அவர் சபாநாயகராக தொடர்ந்துட்டு இருப்பார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகருடைய பவர்ஸ், அவருடைய மற்ற செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா. இது வந்து சபாநாயகருடைய ஆஃபீஸ் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய கான்ட்ரவர்சிக்குள்ளே ரன் ஆகிருக்கு. அது என்ன மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பிற்காலத்தில் வர எபிசோட்ஸில் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பார்க்கலாம். ஏன்னா அது வந்து நிறைய மாநிலங்களில் வந்து ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கே சபாநாயகருடைய ஆஃபீஸ் வந்து ரொம்ப பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்குன்னு சொல்லணும். கண்டிப்பாக அது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. அதை வந்து நம்ம கண்டிப்பாக இனிமேல் வரப்போகிற எபிசோட்ஸில் அதை பற்றி இன்னும் நல்லா பேசலாம். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நம்ம பாட்காஸ்டோடைய நேம் அரசியல் அவியல் தான் ஹேண்டில் அண்ட் பேஜோடைய பேர். ஸ்டே ஃபாலோட் ஃபார் அப்டேட்ஸ். உங்களுக்கு எதனா கரெக்ஷன்ஸ் ஆர் குவஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ arasialavial@gmail.com எங்களுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் தாராளமாக. உங்களுக்கு இன்னும் வேறு மாதிரி எதனான பாலிடிக்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் வேணும்னா ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரசியல் அவியல்.